சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 82 தந்தையும் மகளும் ஆண்டவனால் பிறப்பிலேயே ஏற்படுத்தப்பட்டது. உணர்ச்சி
உணர்ச்சியா?
வியப்புடன் கேட்டார் மாரப்பவேள். ஆம், உணர்ச்சிதான். சோதிடத்தையும் ஆரூடத்தையும் விட திடமானது. கடவுளைப் போலவே மனித யுக்திக்கும் சாத்திரத்திற்கும் எட்டாதது. நல்ல இதயங்களில் சதா ஊடுருவி தெளிய வைத்து வழிகாட்டும் இணையற்ற இயற்கையின் குரல். அந்த குரல் இப்பொழுதும் கேட்கிறது. அவர் வருவார் என்று வந்து இந்த நாட்டின் விபரீதங்களுக்கு முடிவு கட்டுவார். அப்படி வரும்போது நீங்கள் அறத்தின் பக்கம் இருந்தால் வேளிர் குளத்துக்கு பெருமை, அயோக்கியன் பக்கம் இருந்தால் குளத்துக்கு சிறுமை. இதில் எதையும் சம்பாதித்துக் கொடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு. மகளின் விவரணத்தையே கேட்ட மாரப்பவேள் நீண்ட நேரம் மௌனமாகவே இருந்தார். உள்ளே பல குழப்பங்கள் எழுந்து தாண்டவமாடுவதை அவர் முகம் நன்றாக காட்டியது. பிறகு மகளை பார்த்து பரிதாபத்துடன் உற்று பார்த்து பெருமூச்சு விட்டு,
பூவழகி, நீ எனக்கு ஒரே மகள். இந்த உலகத்தில் எனக்கு வேறு யாரும் கிடையாது, வேறு ஏதிலும் பந்தம் கிடையாது. ஆனால் இந்த மண்ணில் பிறந்ததற்கு நாட்டு நலன் ஒன்றை மட்டும் நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதை முன்னிட்டு தான் உன்னை இருங்கவேளுக்கு திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டேன் என்று மெல்ல சொன்னார்.
அதற்கு என் இஷ்டத்தை கேட்டீர்களா என்று வினவினால் பூவழகி.
இல்லை மகளே, கேட்கவில்லை. கேட்க அவகாசமும் இல்லை, அவசியமும் இல்லை. உனக்கும் இருங்கவேளுக்கும் நடக்கக்கூடியது காதல் திருமணம் அல்ல. உன் மனத்தை இளம் சொழியன் அபகரித்து விட்டது 2 வருடங்களுக்கு முன்பு எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தியின் குங்குமம் அவன் கண்ணத்தில் ஒட்டி கிடந்ததற்காக அவனை வீட்டை விட்டு விரட்டச் சொன்ன அன்றே அதை புரிந்து கொண்டேன் பூவழகி. காதலி அந்த கோபத்துக்கு அடிப்படை என்பதையும் கூட அறியும் ஆற்றலற்றவன் உன் தந்தை என்று நினைக்கின்றாயா? இல்லை இல்லை, அத்தனை அறிவற்றவன் அல்ல நான். ஆனால் இன்றிருப்பது அன்றைய நிலையல்ல. நாடு தத்தளிக்கும் போது சொந்த உணர்ச்சிகள் சொந்த நலன்கள் எவற்றிற்குமே இடமில்லை. இருங்கவளுக்கு உன்னை அழிக்க நான் ஒப்புக்கொண்டதற்கு பலமான காரணங்கள் உண்டு. ஆனால் இந்த திருமணத்திற்கு ஒருவன் பேரிடைச்சலாக நிற்கிறான்
என்று பேசிக் கொண்டு போன மாரப்பவேள் சிறிது பேச்சு நிறுத்தி மகளை ஏறெடுத்து பார்த்தார். யாரவன் என்று உணர்ச்சியற்ற குரலில் கேட்டாள் பூவழகி. மாரப்பவேலின் பதில் வறண்டு கிடந்த பூவழகியின் உணர்ச்சிகளை கூட தட்டி எழுப்பியதால் அவள் மஞ்சத்தில் இருந்து துள்ளி எழுந்தாள்.
இருங்கோவள்
என்று தந்தை சொன்ன ஒற்றை சொல்லால் பிரமிப்படைந்து எழுந்த பூவழகி,
என்ன இன்னொரு முறை சொல்லுங்கள்
என்று கேட்டாள்.
இருங்கோவள்
என்று திடமான குரலில் தயக்கம் சிறிதுமின்றி பதில் கூறினார் மாரப்பவேள்.
இருங்கோவேளா, இருங்கோவேளா இந்த திருமணத்திற்கு தடையா இருக்கின்றார்?
ஆச்சரியம் அண்டி கிடந்தது பூவழகியின் குரலில்.
ஆம், அவனேதான் என்றார் மாரப்பவேள்.
என்னை மணக்க இஷ்டப்படாதவன் என்னை ஏன் இந்த மாளிகையில் சிறை வைத்திருக்கின்றான் என்று வினவினாள் பூவழகி. மாரப்பவேள் விஷமமாக முறுவளித்து,
மணக்க இஷ்டப்படுபவரைத்தான் சிறை வைக்க வேண்டும் என்பதில்லை மகளே. என்னையும் ஆரம்பத்தில் 2 மாத காலம் சிறை வைத்திருந்தான். என்னை மணக்க இஷ்டப்பட்டவைத்தான் சிறையில்
என்றும் கேட்டார்.
பின் எதற்காக சிறை வைத்திருக்கின்றான்? காரணங்கள் பல உண்டு மகளே. ராஜீய காரணங்கள் அனைத்தையும் உனக்கு விவரிப்பது சாத்தியமில்லை. ஆனால் நன்றாக யோசித்து பார். உன்னை பலவந்தமாக மணப்பதனால் உன்னிடம் துன்மார்க்கமாக நடக்க இஷ்டப்பட்டிருந்தான். ஆனால் இருங்கோவளுக்கு சந்தர்ப்பங்கள் பல இருந்திருக்கின்றன. உன்னை கருவூர் பாழடைந்த மாளிகைக்கு அழைத்து சென்ற போது அவன் தீமை விளைவித்திருக்கலாம். அல்லது இந்த எல்லைப்புற மாளிகையிலும் துன்பங்களை தந்திருக்கலாம். ஆனால் இங்கும் சரி, கருவூர் வஞ்சையிலும் சரி, உன்னை தீண்ட கூட முற்படவில்லை அவன். காரணம் உனக்கு நான் சொல்கின்றேன், கேள். உன்னை மதுவை செய்து கொள்ள அவன் விரும்பவில்லை.
அப்படியானால் சிறை வைக்க காரணம்?
உன்னை பாதுகாக்கும் வீரர்கள் இருவர், ஒன்று கரிகாலன், இன்னொன்று இளம் சழியன். அந்த இருவரையும் தன் வலைக்குள் இழுக்க நீ ஒரு தூண்டில் பூச்சி. அப்படித்தான் உன்னை கருதுகிறான் இருங்கோவேள். அதற்காகத்தான் உன்னை இங்கு சிறை வைத்திருக்கிறான். வேளிர்கள் பகைவர் இருவரில் ஒருவன் மாண்டு விட்டான். இன்னொருவனை எந்த நிமிஷத்திலும் இந்த மாளிகையில் எதிர்பார்க்கிறான் இருங்கோவேள்.
மன்னர் கரிகாலரையா?
ஆம், அவன் எந்த நிமிடம் வந்தாலும் சிறை செய்ய ஒற்றர்கள் சதா இந்த மாளிகை மீது கண் வைத்திருக்கிறார்கள்
என்று விளக்கினார் மாரப்பவேல்.
மாண்டுவிட்டவர்? ஆமாம், இளம் சோழியன் தான்.
அவர் மாளவில்லை.
யார் சொன்னது?
மாண்டுவிட்டதாக யார் சொன்னது உங்களுக்கு?
இளம் சோழியனுக்கு விஷம் வைத்து கொன்று டைபீரியஸை சொன்னான்.
பூவழகையின் முகத்தில் ஒரு வினாடிதான் சந்தேக சாயை படர்ந்தது. பிறகு அவள் கேட்டாள்,
டைபீரியஸ் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் ஏன் போய் சொல்ல வேண்டும்
என்று கேட்டார் மாரப்பவேள். அவர் இருப்பது தெரிந்தால் வானகிரியில் உள்ள படையின் யவனர் பிரிவு அவனுக்கு படியாது. மற்ற படைப்பிரிவுகளும் அவனை எதிர்க்கும். ஆகவே புகாரில் யவனர் அரசை நிலைநிறுத்த முடியாது.
அத்தனை நிச்சயமாது?
புகாரில் யவன அரசு நிலைத்துவிடும் என்று அவன் நம்பினால் இத்தனை நாள் ராணி அங்கு முடிசூடியிருப்பாள். இருங்குவேள் புகாரை யவனருக்கு சாசனம் செய்து இத்தனை மாதங்களுக்கு பிறகு அந்த சாசனத்துக்கு ஒரே இடைஞ்சலான படைத்தலைவரும் மறைந்து 6 மாதங்களுக்கு பிறகு ராணிக்கு அவன் மகுடாபிஷேகம் செய்யவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும்.
என்ன காரணம் என்று நினைக்கின்றாய்?
எந்த சமயத்திலும் படைத்தலைவர் தோன்றுவார் என்று டைபீரியஸும் கருதுகிறான்.
பூவழகையின் பேச்சு பெரும் விந்தையாயிருந்தது மாரப்பவேலுக்கு. இளம் சொழியனிடம் உள்ள ஆழ்ந்த காதலால் அவள் இறந்துவிட்டவனை இருப்பவனாக நம்புகின்றாள் என்று நினைத்தார். ஆகவே வருத்தத்துடன் சொன்னார்,
மகளே, உன் நம்பிக்கை எனக்கில்லை. சுவட தெரியாமல் 6 மாத காலம் மறைந்து விட்டவன், டைபீரியஸால் விஷம் வைத்து கொல்லப்பட்டவன், திரும்பி வருவான் என்று எதிர்பார்க்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை.
இளம் சோழன் உயிருடன் இருந்தால் உன்னை இத்தனை நாள் சிறையில் விட்டு வைத்திருக்க மாட்டான். சோழ நாட்டிலும் இந்த அமைதி இருக்காது. அவன் இருந்தால் நான் இருங்கவேல் பக்கம் சாய மாட்டேன். வேளிர்கள் பெருமை சிறுமைகளை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இல்லாத ஒருவனை வைத்து நாட்டுக்கு திட்டம் போட முடியாது. இப்பொழுது நாட்டில் வேண்டியது உறுதியான அரசியல். யவனர்கள் புகாரை காத்து நிற்கிறார்கள். சோழ நாட்டின் வாயில் காக்கப்பட்டிருக்கிறது. சேரபாண்டிய மன்னர்கள் இருங்கோவேலுடன் நட்பு உரிமை கொண்டாடுகிறார்கள். ஆக உள்நாட்டிலும் அமைதி ஓரளவு இருக்கிறது. பூபுகாரிலேயே சிறு படை நிறுவிய இரும்பிடர் தலையாரும் கரிகாலனும் இருக்குமிடம் 2 மாத காலமாக தெரியவில்லை. இனி அவர்கள் வெளிவந்தாலும் படை திரட்டுவது கஷ்டம். படை திரட்டினாலும் புகாரில் யவனர்கள், உறையூரில் இருங்கோவேல் சேரபாண்டிய மன்னர்கள், இவர்கள் கூட்டு படைகளை எதிர்ப்பது நடுவாது காரியம். அப்படி எதிர்க்கும் திறன் கரிகாலனுக்கு ஏற்பட்டால் பெருவாரியான மக்கள் போர் பிசாசுக்கு பலியாவார்கள். இரத்த வெள்ளம் இந்த நாட்டில் ஓடும். இதை அனுமதிப்பது சரியல்லவென்று நான் நினைக்கின்றேன். ஆகையால் தான் உன்னை இருங்குவேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று பெருமானந்தர் கூறிய யோசனையை ஏற்றேன். இருங்குவேலை எதிர்ப்பவர் இருவர், ஒன்று நாங்கூர்வேல், இன்னொருவன் நான். இப்பொழுதுள்ள நாங்கூர்வேல் இருங்குவேலின் அரண்மனை காவலர் தலைவன். நான் ஒருவனும் சேர்ந்துவிட்டால் ஆதரவு தரும் வேளிர்கள் பட்டியல் பூர்த்தியாகி நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போரை தவிர்க்கலாம் என்று பிரம்மானந்தர் சொல்லி அனுப்பினார். சரி என்று சம்மதித்தேன். நாட்டின் அமைதிக்கு மட்டுமல்ல, உன் பிற்காலத்துக்கும் நல்ல ஏற்பாடு உன் திருமணம். ஆனால் ஒன்று நிச்சயம், நீயாக இஷ்டப்பட்டால் ஒழிய இருங்கோவேல் உன்னை மணக்க முடியாது என்று திட்டமாக கூறிவிட்டான்.
பூவழகி சிரித்தாள். தந்தை பேசியது அத்தனையும் விசித்திரமாயிருந்தது அவளுக்கு. ஆகவே ஒரு கேள்வி கேட்டாள். ஆகவே திருமணத்தை வற்புறுத்த இவ்விடம் வந்தீர்களா?
அதுவும் ஒரு காரணம், நான் புகார் செல்கின்றேன், அதற்காக உன்னிடம் விடைபெறவும் வந்தேன் என்றார் மாரப்பவேல்.
என்னையும் அழைத்து போங்களேன் புகாருக்கு என்றாள் பூவழகி.
அதற்கு இருங்கோவில் அனுமதி இல்லை. உன்னை காட்டி கரிகாலனை சிறை செய்ய இஷ்டப்படுபவன் உன்னை எங்கிருந்து அனுப்புவானா
என்றார் மாரப்பவேல். மாட்டான், மாட்டான் என்றால் பூவழகி.
இருங்கோவேலை கண்டு பயப்பட அவசியமில்லை பூவழகி. உனக்கு எந்த திங்கும் நேரிடாமல் காப்பதாக ஆணையிட்டு கொடுத்திருக்கிறான் இருங்கோவேல்
என்றார் மாரப்பவேல். வஞ்சகனின் ஆணை என்று இகழ்ச்சியுடன் கூறினாள் பூவழகி. மாரப்பவேல் அவளை நெருங்கி அவள் தோளை மட்டும் பற்றி,
பூவழகி பயப்படாதே, நான் இல்லாத போது இந்த மாளிகை மீது கண் வைக்க 2 ஒற்றர்களை நியமித்திருக்கிறேன். இருங்கோவேல் தீமை செய்ய முற்பட்டால் அதையும் தடுக்கும் திறன் வாய்ந்தவர் அவ்விருவர். ஆகவே எதற்கு மஞ்சாதே, நான் சொன்ன விஷயங்களை சிந்தித்து பார். நாட்டு நன்மையை முன்னிலையில் வைத்து சிந்தனையை ஓட்டு. இப்பொழுது நாட்டுக்கு வேண்டியது போரல்ல, அமைதி. நான் திரும்பி வந்ததும் திருமணத்துக்கு சம்மதம் கொடுக்க சித்தமாயிரு
என்று கூறிவிட்டு வந்த வேகத்தில் அந்த அறையை விட்டு வெளியே சென்றார். பூவழகியின் இதயம் குழம்பி கிடந்தது. அந்த குழப்பத்தில் தந்தையும் அவருடன் வந்த வீரர்களும் ஏறி சென்றதால் பலமாக வாயிலில் கேட்ட புறவைகளின் குளம்படி சத்தம் கூட அவள் காதில் விழவில்லை. நாள் பூராவும் ஏதேதோ சிந்தனையில் ஆழ்ந்து கிடந்தாள் அவள். மாலை மறைந்து மையிருள் சூழ்ந்து பஞ்சனையில் படுத்த நீண்ட நேரத்திற்கு பின்பும் அவள் யோசனையிலேயே லயித்திருந்தாளாதலால் இரவு ஏறிய வெகு நேரத்திற்கு பின்பும் தூக்கம் பிடிக்காமல் வெளியே இருந்த தேவதாறு மரக்கூட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு எதையோ கேட்பதற்காக இன்பவள்ளி என்று குரல் கொடுத்து பஞ்சனையிலிருந்து திரும்பினாள். அரை மூலையில் வழக்கமாக படுக்கும் மஞ்சத்தில் இன்பவள்ளி இல்லை. திறந்த கதவு கரையில் சயன கிரகத்துக்கு செல்லும் அலங்காரங்களுடனும் காம கண்களுடனும் இருங்கோவேல் நின்றிருந்தான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.